السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, நான் ஆரம்பமாக இந்த வகுப்பை ஒரு கேள்வி பதில் வகுப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அவர் நானே சில விஷயங்களை யோசித்துவிட்டு அறிவு தேடுதல் என்பது சம்பந்தமாக இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு ஞாபகமூட்டலை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அறிவு தேடல் என்கின்ற இந்த தலைப்பு நான் இந்த இடத்தில் பேசுவதற்கான காரணம், நாமெல்லாம் இல்மு தேடுதல், இஸ்லாமிய அறிவுடைய முக்கியத்துவம், அவைகளையெல்லாம் சொல்லித்தான் விளங்கி கொள்ள வேண்டிய நிலையில் இங்கு யாரும் இல்லை. எல்லோருக்குமே மார்க் அறிவு படிக்க வேண்டும், அது எவ்வளோ முக்கியமானது, அதனது பின்விளைவுகள் என்ன, எல்லாவற்றையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம். ஒருவர் வந்து மார்க் அறிவு மிக முக்கியம், கட்டாயம் படியுங்கள் என்பதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டிய நிலையில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைய காலகட்டத்தில் அதிகமானவர்கள் இல்லை. ஆனாலும் கூட இந்த இடத்தில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் வளமையாக, அதாவது அறிவு தேடுதல் என்கின்ற அந்த அம்சத்திலிருந்து ஒரு சிறு வேறுபாட்டோடு சில விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, முதன் முதலாக இன்றைய இஸ்லாமிய சமூகம், சர்வதேச இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு, அதாவது ஒரு மன ரீதியான ஒரு பிக்சரை உங்களுக்கு மத்தியில் நான் ஏற்படுத்தலாம் முதலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது அன்புள்ள சகோதரர்களே, இன்று நீங்கள் சர்வதேச இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா வகையிலும் இஸ்லாத்தை நோக்கிய ஒரு பயணம் ஆரம்பித்திருக்கிறது என்பதை பொதுவாக என்ன செய்யலாம், நாம் வந்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். உலகியல் ரீதியாகவே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தில் அதன் சரியான வடிவத்திலோ தவறான வடிவத்திலோ இஸ்லாம் பற்றிய குரல் கடந்த கால 50 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட இன்று அதிகமாகவே என்ன செய்கிறது, பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். 1920 இஸ்லாமிய ஆட்சி பேரளவிலாகது இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு இருந்த அந்த ஆட்சி வீழ்ந்த பின்னர் இருந்து ஒரு மந்தமான நிலை இந்த சர்வதேச இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருந்தது. ஆனால் இன்று அது குறைந்து போய் எல்லா இடங்களிலும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, இஸ்லாத்தை பற்றிய ஒரு பேச்சு, இஸ்லாம் மீள இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்ற முக்கியத்துவம், இன்னும் சொல்ல போனால் அதாவது சுமூலியத் அல்லது ஆலமியத் என்று சொல்வார்கள், உலகியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துடைய பிரச்சனைகளுக்கே இஸ்லாம் தேவை என்று அந்நியர்கள் உணரக்கூடிய அமைப்பில் இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய வளர்ச்சி, இஸ்லாத்தை நோக்கிய இந்த வளர்ச்சி, இஸ்லாத்தை நோக்கிய இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பயணம் எல்லா விதமான தடைகளை விட்டும் நீங்கினால்தான் முழுமையான ஒரு பயணமாக அது என்ன செய்யும், அமையும், முழுமையான ஒரு வெற்றி பயணமாகவும் அது அமையும். இல்லை என்று சொன்னால் இந்த பயணத்திலே இஸ்லாம் என்ற அந்த பிரச்சார பயணத்தில் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாம் என்று கருதப்படாத எத்தனையோ விஷயங்களும் சேர்ந்து கடைசியில் என்ன செய்யலாம், இஸ்லாமாக பிரதிபலிக்கும் என்று சொன்னால் திருப்பி இன்னொரு போராட்டத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்ய வேண்டி வரும், அதற்கு எதிராக செலுத்த வேண்டி வரும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய எழுச்சி என்கின்ற இந்த பகுதியை நாம் இன்று நிறைய முஸ்லிம்களுடைய பிரச்சனையே என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தை ஆலமியத்தாக யோசிப்பதே கிடையாது, எப்பையும் நான் எனது குடும்பம் எனது ஊர் என்ற அமைப்பிலே யோசிப்பதனால் இந்த சர்வதேச ரீதியாக இதை சிந்திப்பது குறைவு. இஸ்லாமிய சமுதாயத்தை தன்னை ஒரு 160 கோடி மக்களுடைய அங்கத்தவன் என்று நினைப்பவர்கள் குறைவு, அந்த அமைப்பிலே யோசிப்பவர்கள் சிந்திப்பவர்கள் குறைவு. உலகத்திலே முஸ்லிம்கள் 160 கோடி பேர் இருக்கிறார்கள், 160 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அதிலே நான் ஒரு அங்கத்தவன் என்று அதனோடு தொடர்புபடுத்தி யோசிக்கின்ற தன்மை நிறைய பேருக்கு குறைவு. ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்கக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் முழு பயணத்தையும் எங்க மேல் என்ன செய்யலாம், ஒரே பார்வையில் பார்த்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில், இஸ்லாமிய எழுச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே நிறைய குறைகளை நாம் கண்டறிய வேண்டியிருக்கிறது. எவைகளையெல்லாம் நாம் களைந்து அந்த பிரயாணத்தில் வெற்றி அடையலாம், எவைகளையெல்லாம் நாம் சேர்த்து கொள்ளலாம், எவைகளையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற பெரிய ஒரு பார்வை என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இஸ்லாமிய அறிவு பெற்றவர்களுக்கு மத்தியில் கூட இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய பல விஷயங்கள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே முதலாவது ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்ய விரும்புவது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த பயணம், அதாவது இஸ்லாத்தை நோக்கி இந்த பயணம் பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், பல விதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல வந்து முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா வகையிலும் பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டையும் எடுத்துக்கிட்டாலும் என்ன, முஸ்லிம்களுக்கு எதிரான பலவிதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை தனித்தனியாக பார்த்தால், ஆனா பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னணியாக எது இருக்குன்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் எழுந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் அவர்களுடைய துயிலிருந்து என்ன செய்து எழுந்து கொண்டிருப்பதை கண்ட பின்னாலதான் எல்லா வகையிலும் என்னது இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த அமைப்பிலாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அடியோடு ஒழித்து விட வேண்டும் என்கின்ற திட்டத்தை சர்வதேச சமுதாயம் மறைமுகமாக இருந்து இப்ப இனியும் வளர்ந்துட்டே போறார்கள் என்பதனால பகிரங்கமாகவே அதை என்ன செய்யறாங்க, பேச ஆரம்பிக்கிற ஒரு சர்வதேச பிரச்சனையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தனித்தனி ரீதியாக கஷ்டத்தில் இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு எழுச்சியை நோக்கி என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது என்பதில் யாருமே என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, யாருமே அதை மறுக்க முடியாது. ஒரு அதாவது நீங்க 20 வருடங்களுக்கு முன்னால் சர்வதேச இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருந்தது, இப்ப இஸ்லாமிய சமுதாயம் எந்த இடத்துக்கு நோக்கி போயிருக்கிறது என்பதை பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், சாதாரண ஒரு முஸ்லீம் கூட ஒரு முஸ்லீமுடைய ஒரு செய்தியை ஒரு காஷ்மீரில், ஒரு ஆப்கானிஸ்தானில, ஒரு செஸ்னியாவில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை கேட்டுவிட்டு உணர்வு ரீதியாக அந்த இஸ்லாமிய சகோதரருக்காக மனவேதனைப்படுகின்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோமே, இதே என்னது ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள, இது நம்ம முன்னேற வேண்டி இருக்கிறது, அது வேறு. ஆனா இந்த இடத்திற்கு வருதன நிலையில் 1980s 1970s இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யல, இருக்கல. இன்றைக்கு அந்த அளவுக்கு என்ன செய்து வளர்ந்து கொண்டு வருகிறது. ஒரு சமுதாயம் ஒரு 20-10 விதமான சமுதாயம் இன்னும் இஸ்லாமிய உலகத்திற்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறாங்க, அது உண்மை. அவர்களை நாம் அழைத்து செல்ல வேண்டியது உண்மை. ஆனால் இப்படியான ஒரு முதல் பதிவு நம்மிடத்துல இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தை ஆலமியத்தாக, அதாவது சர்வதேச ரீதியாக இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை மட்டும் இருக்கணும். இந்த எழுச்சியை நோக்கிய பயணத்தில் எத்தனை குறைபாடுகள் இருக்கிறது அதை அகற்றிக்கொள்வது, எத்தனை அதாவது சேர்க்கப்பட வேண்டியவைகள் இருக்கிறது அதை சேர்த்துக் கொள்வது என்கின்ற கடமை ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே வைத்து நீங்கள் பார்த்து கொண்டு சொன்னால் இந்த எழுச்சியிலே காணக்கூடிய எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைதான் இஸ்லாமிய முழுமையான மார்க்க அறிவு என்பது. இந்த எழுச்சியுடைய சங்கிலியிலே அதாவது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறைதான் இஸ்லாமிய தூய்மையான மார்க்க அறிவு என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரிய அளவில் என்ன செய்யவில்லை, இன்னும் செல்வாக்கு செலுத்தவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை. அறிவு என்கின்ற பகுதியை நான் கொஞ்சம் விரித்து சொல்வதற்கு முன்னால, இஸ்லாமிய மார்க்க அறிவை அதாவது படிப்பதற்கான ஆர்வம், இஸ்லாமிய மார்க்க அறிவு என்றால் என்ன என்பதற்கான விளக்கம், அதனுடைய முடிவுகள் ரிசல்ட்டுகள் என்ன என்பது சம்பந்தமான அறிவு, இதுல வந்து நிறைய குறைவு என்ன செய்கிறது, நிறைய குறை இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க நான் புரிஞ்சு கொள்ற ஒரு படிப்படியாக வருகிற ஒன்று இஸ்லாமிய எழுச்சி சம்பந்தமாகவும் அதில் உள்ள மிகப்பெரிய குறை என்பது இல்ம். இந்த இல்ம் வந்து என்னது இஸ்லாமிய சமுதாயத்தில் முதலாவது அதிகமானவர்களால் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அடுத்த இந்த அறிவு சம்பந்தமான சரியான தேடல் சரியான வேட்கை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லை என்பது ஓரளவு உணரப்பட்ட ஒரு இஸ்லாமிய அறிஞர்களால் ஓரளவு சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த அறிவு பெற்றவர்களுக்கு மத்தியில் உள்ள குறை, இப்படி எல்லாம் பல விதமாக இங்கே என்ன செய்கிறது நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் இரண்டாவது கட்டத்திலே முதலாவது அம்சமாக மார்க்க அறிவு என்கின்ற அந்த அம்சம், மார்க்க அறிவு என்கின்ற அம்சம் எப்படி மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் சில பலவிதமான தவறான பார்வைகளை நான் இந்த இடத்துல இல்லாமலாக்க வேண்டும் நினைக்கிறேன். இதுதான் பேசக்கூடிய விஷயம், எனது சிந்தனையில இருந்து எனக்கு சரியென்றுப்பட்ட விஷயங்களை 160 கோடி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலும் திணிக்கிறமன்ற விஷயம் அல்ல. சர்வதேச ரீதியாக இஸ்லாமிய அறிஞர்கள் அடிக்கடி எனது பேசக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த அறிவு பற்றிய ஒரு பார்வை. இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் மார்க்க அறிவு என்கின்ற அம்சம் நமது நாடுகள் எப்படி சுருங்கியிருக்குது, ஒரு அளவு முன்னேறி இருந்தாலும் இன்னும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னால், மார்க்க அறிவு என்பது மதரசாக்கள்ல எது ஸ்கூல் விட்ட பின்னால நம்ம குர்ஆன் மதரசாக்கு போறோமே, இதுதான் மார்க்க அறிவு, இதுதான் மார்க்க அறிவு. அடுத்தது என்ன, ரமலான் டைம்களில் வந்து நடக்கக்கூடிய ஸ்பெஷல் வகுப்புகள் மார்க்க அறிவு, அல்லது நம்ம ஓய்வு நேரத்தில் நடக்கக்கூடிய பயான் மார்க்க அறிவு, இவ்வளவுதான் நம்மளுக்கு உள்ள என்னது மார்க்க அறிவு பற்றிய பார்வை. இது எங்க இருந்தாலும் மாறுதில்லை தெரியுமா, சவுதி அரேபியாவில் எல்லா விதமான அறிவு தேடுவதற்குரிய வசதியோடும் எல்லா விதமான சூழலோடும் நம்ம வேற விஷயங்களை பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் இல்லாத ஒரு ஃப்ரீயான டைம்கள் வேற வேறவாக கிடைக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்தாலும் இந்த பார்வை போகுதில்லை, இந்த பார்வை என்னது போகுதில்லை. பயான் உருக்கமான உரை நபித்தோழர்களுடைய வரலாறு என்றால் வரக்கூடிய கிரவுட் இன்றைக்கு அகீதா வகுப்புனா வராது, இன்றைக்கு ஒரு மார்க்க சட்ட வகுப்புனா வராது, அன்றைக்கு ஒரு என்னது இஸ்லாமிய வரலாற்றுடைய ஒரு பகுதி என்ன செய்கிறது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா வரமாட்டாங்க. எதுக்கு வருவாங்க? அபூதர் கிஃபார் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஏன் மக்களுக்கு என்ன இப்ப யோசனைன்னு சொன்னால், நிறைய விஷயங்களை பார்த்து 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 இதுவும் அதே ஷேப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ற இன்றைக்கு சினிமா என்ற தாக்கம் எல்லார்ட்டையும் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் அழுகிற மாதிரி சினிமா வருகிறோ அதெல்லாம் சக்சஸ் ஆகுது. அதே அடிப்படையில் பயானை என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, யாரும் அழுகிற மாதிரி பயம் பண்ணா என்னது மாஷா அல்லாஹ் இதுதான் பயான், இதுதான் இந்த சமுதாயத்தில் வந்து என்னது அவர் வந்து சிறந்த வழிகாட்டுகிறார் என்பது போன்ற ஒரு எண்ண தோற்றப்பாடு ஏற்பட்டுது. ஆனால் இஸ்லாமிய அகீதாவை பற்றி இஸ்லாமிய கொள்கை எப்படி இருக்கணும் என்பது சம்பந்தமான ஒரு வகுப்பு நடந்தது வைங்களே, அதுக்கு தன மன ஆர்வத்தை உண்டாக்கி நம்ம இது படிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்று நினைப்பவர்கள் குறைவு. இந்த குறைபாடு எங்கிருந்து இருந்து கொண்டிருக்குது? நமது நாட்டிலே இருக்குது, சவுதி அரேபியாவுக்கு வந்த பின்னாலும் இருக்குது. இன்னும் இன்னும் சொல்ல போனால் சவுதி அரேபியாவினால் இலவசமாக வெளியிடப்படக்கூடிய எத்தனையோ ஃப்ரீயான நூல்களை தொட்டு பார்க்காதவர்கள் இந்த 20 வருஷத்துல செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதை தொட்டு கூட என்ன இது அக்கீதால இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இல்ல மார்க்க பிக்கு சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, டேடி ஒரு 4 பக்கம் வாசிச்சா எனக்கு என்ன செய்யும் ஒரு நாலேஜ் கிடைக்குமே என்று எந்த விதமான முயற்சியும் எடுக்காதவர்கள் தான் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எப்படி ஆகிவிட்டு என்று சொன்னால், ஒரு அரை மணித்தியால வகுப்பு நடக்கும், முக்கால் மணித்தியால வகுப்பு நடக்கும், அதுல உள்ளவர்களை தக்க வைப்பதற்காக உள்ள சோட்டிட்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ள கேக்கெல்லாம் கொடுத்து அந்த குரூப்பை காப்பாற்ற வேண்டியிருக்குது. எது அந்த ஒரு முக்கால் மணித்தியாலம் முக்காமணித்தியாலதான் இருக்க போறாங்க, அதெல்லாம் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. என்ன காரணம்? மக்கள் டயர்டாகி விடுவார்கள். என்ன அதுல டயர்ட் இருக்குது? பெரிய நாங்கள் மேத்தமெட்டிக்ஸா போட்டு சொல்ல போறோம் இல்ல, ஆனா வந்து என்ன செய்யுது அந்த அளவுக்கான ஒரு பலகீனமான ஒரு போக்கு இங்க வந்திருக்கு. இப்ப முதல் அம்சம் சகோதரர்களே, மார்க்க அறிவு என்பதை உருக்கமான பயான்களிலும் மாலை நேர மதரசா வகுப்புகளிலும் ஸ்பெஷலான ரமலான் போன்ற வகுப்புகளிலும் சுருக்குகின்ற இந்த பார்வை முதலா போகணும். அப்பதான் மார்க்க அறிவுக்கு ஒரு வெளிவு கிடைக்கும். விளங்கிட்டா? மார்க் அறிவிக்கலாட்டி எந்த பிரயோசனமும் கிடைக்காது. இப்படியான ஒரு மார்க் அறிவினால்தான் இஸ்லாமிய சமுதாயம் எழுந்ததுன்னு சொன்னா இந்த சமுதாயம் என்ன செய்யாது, எழுச்சி பெறவே மாட்டாது. இந்த மாதிரியான மார்க் அறிவாலதான் இஸ்லாமிய சமுதாயம் பெரிய இடங்கள்லையும் ரோம பாரசீகம் எல்லாம் அசைகிற இடத்துக்கு போச்சுன்னு சொன்னா ஒரு நாள் என்ன செய்யல, நடக்கவே நடக்காது. எப்படி ரோம பாரசீகத்துடைய பொருளாதாரம் அறிவு முன்னேற்றம் ஆட்சி அதுக்கு முன்னால சாதாரணமான பிச்சைக்கார தோற்றத்தோடு கூட அவர்களுடைய மன உறுதி எதனால வந்தது? இஸ்லாமிய அகீதா ஏற்படுத்திய ஒரு விளைவு அது. இஸ்லாமிய அகீதா அவர்களுக்கு ஏற்படுத்திய விளைவு, அந்த விளைவினாலதான் அவர்கள் அசைய ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சமுதாயத்தோடு அன்றைய அரபு சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவில் அவர்கள் தான் முன்னேற்றம். யாரு? ரோம பாரசீகம் தான். அவர்கள் தான் அந்த இடத்துல அந்த நிமிடத்தில் அவர்கள் தான் முன்னேறி இருந்தார்கள். இவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகத்தான் ரோம பாரசீகர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால சாதாரண ஒரு பொருளாதாரத்தோடு, இன்னும் சொல்ல போனால் அவர்களது பார்வையில் எள்ளி நகையாடப்படக்கூடிய ஒரு பொருளாதாரத்தோடு இருந்து கொண்டு தைரியமாக பேசி தைரியமாக போராடக்கூடிய மனோநிலை, இந்த மாதிரி அறிவு பின்னணியால வந்திருக்குமா நினைக்கிறீங்களா? ஒரு அப்படி வந்தா அவர்களே படிச்சிருப்பாங்க. இவங்க இப்படித்தான் படிச்சு போல முன்னேறிக்கிறாங்கன்னு யார் படிச்சிருப்பாங்க? அவர்களே படிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னால், இந்த சமுதாயத்துடைய உள்ளத்தில் இறைவனை தவிர வேறு எவரையும் நம்பக்கூடிய அந்த மனோநிலையிலிருந்து இவர்களை காப்பாத்தினோம். அந்த அகீதாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஊட்டினார்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அறிவு எப்படி வரும் தெரியுமா? வரலாறுகளை படிச்சு வரும்னு நினைக்கிறாங்க. வரலாறு மட்டும், அது வரலாறால மட்டும் வராது. அல்லாவை பற்றிய முழுமையான அறிவு வர வரத்தான் என்ன செய்யும் அந்த நம்பிக்கை நம்மிடத்துல நிறைய வரும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியால உடன்படிக்கை முடிஞ்சு. ஹுதைபியா என்பது இஸ்லாமிய சமுதாயம் வெற்றியை நோக்கி முதலாவது காலடி வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். அப்படித்தானே ஹுதைபியான்றது? ஹுதைபியான்றது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியுடைய அந்த அந்த வரிசையில முதல் படி. அதுல தடை செய்யப்பட்டு இருந்து தோல்வி மனப்பான்மையோடு நபி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிற நேரத்துல சுபகு தொழுது முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாம் ஸ்பீச் என்ன நடத்தணும்? நாங்கள் தோல்வியில தூண்டு விடக்கூடாது, தோல்வியில உறுதியாறி தோல்வி வெற்றியில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கணும் என்று தான் நடத்தணும். சுபகு தொழுது முடிஞ்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் மத்தியில் என்னத்தை பதிவு செய்யறான்னு பாருங்க. இன்றைய தினம் இறைவன் சொன்னான், காலை நேரத்தை எனது அடியார்களில் சிலர் காபிர்களாகவும் எனது அடியார்களில் சிலர் முஃமின்களாகவும் விடுந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னார் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன? நேற்றிரவு மழை பொழிஞ்சுது, நேற்றிரவு மழை பொழிந்தது. இந்த ஸ்டார், இந்த நட்சத்திரத்தின் காரணமாகத்தான் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் காபிர்களாகி விட்டார்கள். இந்த அல்லாஹ்வின் காரணமாகத்தான் மழை பொழிந்தது என்று யார் சொன்னார்களோ அவர்களெல்லாம் முஃமின்களாகி விட்டார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய மஜ்லிஸ்ல முஸ்லிம் சமுதாயத்துடைய சிந்தனையில எதுல இருக்குது? ஹுதைபியா நம்மளோட பிறந்தகத்துக்கு போக முடியவில்லை என்கிற மனோபாவத்திலும் தோல்வி உணர்வுலும் இருக்கிற நேரத்தில் ரசூல்லா உண்டாக்குறாங்க என்னது, உலகத்தில் வெற்றி தோல்வி அல்ல பெய்யக்கூடிய மழை கூட என்னது இறைவனது அந்த நாட்டம் இல்லாமல் என்ன செய்யாது, நடக்காது. யார் இஸ்டாரை நம்பினாங்களோ, நட்சத்திரத்தை நம்பினார்களோ அவர்கள் காவிராகி போய்விடுவார்கள் மனோநிலையில உருவாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய அந்த அந்த அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், ஊட்டுகிறார்கள். ஏன் ரசூல் அங்கே நீங்க விட்டாங்க, அக்கீதா என்கின்ற அம்சம் எல்லா பொழுதிலும் எந்த நிமிடத்திலும் என்ன செய்யணும், போதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பெரிய ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, அக்கீதான்னு எங்கட சிந்தனை எங்க போறது தெரியுமா, எங்கெல்லாம் கருத்து முரம்பாடு இதோ அந்த மசாலாக்குள்ள பூந்துருது. நாங்கள் மார்க்கமெண்டா மசாயலுக்குள்ள தான் என்ன செஞ்சிருது பூந்துரு, ஃபிக்கு சட்டமன் எடுத்தா மசாயல், அதே போல அக்கீதான் எடுத்தா மசாயல். மசாயல் இஸ்லாமிய வரலாற்றில் இன்றைக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும், கருத்து முரம்பாடு இருந்து கொண்டே இருக்கும். எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது ஒரு சிறிது கருத்து முரம்பாடை உள்ள மார்க்க பகுதியை 75 வீதம் இருக்குது. அதுதான் நம்ம முதலாம் மனதில் நினைக்கணும். அக்கீதான் எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய பகுதியில் இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்ட எத்தனையோ பெரிய பகுதிகள் இருக்குது. அதாவது இஸ்லாமிய சமுதாயமே இதுக்கு மாற்றமாக நடக்கிறது பிழை என்று ஏற்றுக்கொண்ட எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அக்கீதாவுடைய பகுதியை ரசூலா எங்க ஞாபகப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப இது மிக முக்கியமான இடம். அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, முதலாவது நம்ம அறிவு பற்றிய பார்வையை முதலாக மாற்றணும். அறிவு பற்றிய பார்வை நாங்கள் முதன் முதலாக மாற்ற வேண்டும். இதுக்குள்ள நம்ம சுருக்கிட கூடாது. எங்கள்கிட்ட இந்த கவனம், அறிவு பற்றி இந்த பார்வை மாறாத வரைக்கும் நீங்க நினைக்க கூடாது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியில நாம் பங்களிக்கவில்லை பரவாயில்ல நீங்க நினைச்சிருவானா, உங்களோட குடும்பத்தின வெற்றியில நீங்க பங்களிக்கலன்னு அர்த்தம். உங்களோட குடும்பத்துடைய வெற்றி, உங்களது குழந்தையுடைய வெற்றி, உங்களது மனைவியுடைய வெற்றி, உங்களது எதிர்காலம், உங்கள் சமூக உங்களோடு உள்ள சமுதாய ஒரு கம்யூனிட்டியுடைய எதிர்காலத்துடைய வெற்றி எல்லாம் அதில் தான் தங்கியிருக்கு. இப்போ உதாரணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிவை சரியான பார்வையில் பார்க்காட்டி என்னை எப்படியெல்லாம் பாதிக்கும்ன்றது, இஸ்லாமிய சமுதாயத்தில் எழுச்சியை பாதிக்கிறேன்னா கடத்தில் வைங்க, என்னை எப்படியெல்லாம் பாதிக்கும்ன்றது. ஃபிக்கு பாடத்தில் வரக்கூடிய ஒரு ஜனாசாவுடைய ஒரு துவா, நாங்கள் என்ன செய்கிறோம், ஜனாசாவில் ஜனாசாவுக்குன்ற ஒரு துவா ஓதணும், அப்படி தானே, அல்லாஹும் ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபுன்ற ஒரு துவா ஓதணும். இந்த துவாவை நீங்கள் பாடமாக்க முயற்சிக்கலைன்னு சொன்னால் உங்கள் சகோதரன் அதே லெவலில் தான் என்ன செய்வான் இருப்பான். இப்படி பாடமாக்க முயற்சிக்காது விட்டால் முதலாவது பாதிக்கப்படுறது மற்றவர்கள், பாடமாக்காது விட்டால் முதலாவது பாதிக்கப்படுறது நான். ஏன்னா ஜனாசாவுக்கு ஓதுறது யாரும் இந்த ஊரில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நான் பாடமாக்கினா அது எனக்கு பிரயோசனம் என்ற துவாக்கள் வேறு. இந்த துவா யாருக்கு ஓதுறது, அடுத்த சகோதரனுக்கு ஓதுறது, எனது தந்தை கோதுறது, எனது தாய் கோதுவது, எனது குழந்தை கோதுவது. நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு இதை படிச்சு கொடுக்கலன்னு வைங்க, உங்களோட மனைவியோ உங்களோட பிள்ளைகளோ உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஓத மாட்டாங்க. உங்களுக்கான எந்த பிரார்த்தனை, உங்களோட இறுதி பயணம் அது, உங்களோட இறுதி பயணம், உங்களோட குழந்தையுடைய ஆரம்ப முயற்சியை உங்களோட மரணத்துக்கு பின்னால் உம்ரா செய்கிறது, அதுக்குள்ள பின்னால் அமல் செய்யறதுலாம் இரண்டாவது, ஜனாசா உங்கள் பிரிவு கபருக்குள் உங்களோட விசாரணைக்கு முன்னால முதலாவது உங்களோட குழந்தை கேட்கக்கூடிய துவா. நீங்கள் மார்க் அறிவு என்கின்ற பகுதி அந்த குழந்தை கொடுக்கலன்னு வைங்களே, முதலாவது பாதிக்கப்படக்கூடியது நீங்கள். இதுதே நல்ல உங்கள் தந்தைக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதை ஓத மாட்டீங்க. அதுக்கு போற நீங்க எந்த ஜனாசாவுக்கு மனநம் விட்டு ஓதினாலும் பிரயோஜனம் குறைவு. இதோட ஒப்பிட்டா உங்கள் தந்தை அதுக்கான நன்மை உண்டு, இதோட ஒப்பிட்டா என்னது பிரயோஜனம் குறைவு. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, சில மார்க்க அறிவு நீங்களும் பரத்துவதற்கு நீங்களும் படிப்பதற்கு முயற்சி செய்யலை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை பாதிக்கும். எனவே முதல் அம்சம் மார்க்க அறிவை பற்றிய பார்வையை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். மார்க்க அறிவை பற்றிய பார்வையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டீங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் அல் முத்தூனுல் அல்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மதன்கள், மதன்கள் சொன்ன டெக்ஸ்ட், அறிவு ரீதியான டெக்ஸ்ட்களை சின்ன சின்னதாக தொகுத்து சிறுவர்களுக்குரிய முதல் வகுப்பாக அதுதான் இருக்கும். சிறுவர்கள் வந்து அன்றைய காலத்தில் இஸ்லாமிய சமுதாயம் எழுச்சி பெற்றிருந்த காலம் இருக்குதே, இந்த காலத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க பாபம், யோசிச்சு பாருங்க. துர்கிஸ்தானோ இந்த என்னது அந்த கஜகஸ்தான் தஜகிஸ்தான் நம்ம பேசுகிறோமே, இங்கெல்லாம் அரபு போகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் அரபு மொழி போகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது. அங்கிருந்தா இமாம் புகாரி பிறந்தார், அங்கிருந்தா இமாம் திருமிதி பிறந்தார், அங்கெல்லாம் அரபு மொழி போகிறதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, எதுவுமே இல்லை. போன அரபியர்கள் அந்த சமுதாயத்தில் எடுத்த கவனத்தை தவிர, இன்றைக்கு சைனாவுடைய அதாவது ஒரு மாநிலம் தான் கிழக்கு துர்கிஸ்தான், சைனாவுடைய ஒரு பெரிய ஒரு காஷ்கர், காஷ்கர் நீ பார்த்துருப்பீங்க, அது டென்டலுக்கு வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு. காஷ்கர் என்றது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு காலத்தில் தலைநகர், இஸ்லாமிய சமுதாயத்துடைய அன்றைய அந்த பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு தலைநகர். இன்றைக்கு அந்த அதாவது சைனாவுடைய மாநிலத்தில் அந்த மாநிலம் ஒரு மிகப்பெரிய மாநிலம், இந்த சிங்ஷியாங்னு சொல்கிற மாநிலம், அதில் தலைநகர் தான் காஷ்கர். அதில் மிகப்பெரிய நிறைய முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மேற்கு துருக்கிஸ்தானை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுடைய ஒரு பகுதி மாதிரி என்ன செய்யுது, அது இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்து நாடுகள் அங்கிருந்து தான் என்ன இஸ்லாமிய சமுதாயத்தில் எழுச்சியெல்லாம் நடந்தது. இமாம் புகாரி பிறந்தது, திருமிதி பிறந்தது, இவர்களெல்லாம் அந்த பகுதியிலிருந்து எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எல்லாருமே அஜமிகள். புகாரி முஸ்லீம் திருமிதி நசைபுனுமாஜ் அபுதான் யாரு, எல்லாரும் அஜமிகள். அதுக்கப்புறம் உள்ள பைஹக்கி இமாம் அஹமதுன் ஹம்பல் யாரை எடுத்துக்கொண்டாலும் அஜமிகளாக இருந்தாங்க. எப்படி அவங்களுக்கு இந்த இது வந்தது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய எழுச்சிக்கு அவர்கள் பங்காற்றினார்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சிறிய வயதிலிருந்தே அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது இருந்த நம்பிக்கை. நம்மளுக்கு எப்படி வந்து இந்த வேர்ல்ட்லி நாலேஜில் நம்பிக்கை இருக்குதோ, இதோட போனால் நம்மளோட குடும்பம் தப்பும் என்ற நம்பிக்கை நம்மளுக்கு உலக அறிவில் எப்படி இருக்கிறதோ, சரியா, உலக அறிவு என்று சொல்கிறதை விட தொழில் கல்வி என்று சொல்லலாம். அது உலக அறிவு இஸ்லாம் என்ன செய்யலை, இஸ்லாமிய கல்வியில் ஒரு பகுதியாக உலக அறிவு இஸ்லாம் என்ன செய்து சேர்த்துக்கொள்ளுது. இன்றைக்குள்ள அதாவது மூளையை சலவை செய்யக்கூடிய, அதாவது பிளான் பண்ணப்பட்ட அந்த கல்வி இருக்குது, இந்த கல்வியை நான் சரி வந்து தொழிற்கல்வி என்று சொல்லலாம். விளங்கிட்டா, இந்த கல்வி முறையில் நம்மளுக்கு உள்ள நம்பிக்கையோடு அவங்களுக்கு இஸ்லாத்தில் இருந்தது. அதனால சின்ன வயதில் அவர்களுடைய எல்லா பள்ளி வாயில்களும் இல்மியத்தான மஜ்லிஸா என்ன செஞ்சது இருந்தது. இன்றைக்கு பிரச்சனை, பள்ளியில் மார்க்கத்தை போதிக்கிறவங்க அவர்களுக்கே அந்த நாலேஜ் இல்லை. அது ஒரு பெரிய கவலையான விஷயம். அவங்கள என்ன ஆசைப்பட்டுக்கணிங்கன்னு சொன்னால், அவனை பாரு நான் வரலேன்னு அந்த குரூப் கவலைப்பட்டுக்கணி. எங்கே பள்ளியில் இருக்கிறவங்களா அவர்களெல்லாம் நம்ம வந்து அந்த அவனாக மாறிக்கலாம், இவனாக மாறிக்கலாம், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், இவன் சம்பாதிக்கிறான் லெவலில் என்ன செய்யுது, அவர்களிட்ட அந்த இஸ்லாமிய உள்ளத்தில் பற்றி இல்லாதனால அங்கே போகின்ற மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அறிவில் நம்பிக்கை இல்லாதவங்களாம் மாறிடுறாங்க. ஆனால் அன்றைய காலத்து மஜ்லிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் குர்ஆன் மஜ்லிஸ் என்ன, சிறிய வயதிலேயே குர்ஆனை மனநமிடக்கூடிய பள்ளி வாயில்களாக அந்த பள்ளி வாயில்கள் என்ன செஞ்சது இருந்தது. சிறிய வயதிலேயே 5, 6, 7, 8 குழந்தைகள் என்ன செஞ்சிடும், குர்ஆன் அழகான முறையில் ஓதி குர்ஆனை மனநமிடக்கூடிய நிலைமையில் என்ன செஞ்சது அந்த குழந்தைகள் மாறிச்சு. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன, இன்றைக்கு எங்கள் நாடுகளுக்கு போங்க, இப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகக்குள்ள பெற்றோர்கள் எடுக்கிற கவனம், மதரசாக போல எடுக்கிறதுலே அவன் தான் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவனே அந்த தொங்கின ஒரு குர்ஆன் தூக்கிட்டு ஓடிடுவான். அந்த குர்ஆன்ன்றீங்க, அதுடைய நிலைமையில தான் அவன் அறிவும் இருக்கும். இப்படி ஒரு பக்கத்தில் தொங்கிட்டு இருக்கீங்க, விளங்கிட்டா இதே லெவலில் தான் மார்க் அறிவு என்ன செய்யும் இருக்கும். அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆகணும்னா என்னது டியூஷன் இருக்குன்னு சொல்லி எதை கட் ஆகிறது, இந்த மதரசா கட் ஆகிட்டு வந்துடுறது. அதுதான் அந்த லெவலுக்கு தான் அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய மஜ்லிஸ் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா, இதை கொடுத்தான். என்ன, சின்ன வயதிலேயே மார்க் அறிவுகளை சுருக்கி 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 கொடுக்கிற ஒரு பழமை இருந்தது. இப்போ அதான் வளமை இருந்தது. மார்க் புகாரி உதாரணமாக குர்ஆனா அவருடைய செய்திகளை வந்து சுருக்கி ஒரு 5 பைத்துகளாக 6 பைத்துகளாக 6 கவிதை தொகுப்புகளாக புள்ளகளை என்ன செஞ்சுருவாங்க, சின்ன வயசுலேயே மன்னனமிட வச்சிருவாங்க. அந்த ஏன்னா சிறிய வயது என்பது கிரகிக்க வைக்கக்கூடிய வயதல்ல, அது வந்து என்னது எல்லாத்தையும் மனதில் ஏற்றுகின்ற வயது. 10 வயது, 12 வயது, 13 வயதுக்குள்ள இஸ்லாமிய சமுதாயத்தோட எல்லா செய்திகளும் மனநமிட்ட குழந்தை அதை என்ன செஞ்சிடும் வந்துடும். ஹிஃபுல் வந்துடும் தான் அந்த குழந்தைக்கு ஹிஃபுல் வந்துடும். அது வந்துடும். நம்ம பார்க்குறோம் திருக்குறளில் நம்ம 4 விஷயத்தை பாடமாக்குறது எவ்வளோ பாடுபடுறோம், ஆனால் திருக்குறளில் மனநமிட்ட சின்ன பிள்ளைலாம் இருக்க தான் செய்யுது. 6 வயதுல 7 வயதுல முழு திருக்குறளை என்ன செஞ்சுட்டாங்க, பாடமாக்கின குழந்தைகள் நிறைய என்ன செய்யுது இருக்க தான் செய்யுது, நம்ம பார்க்குறோம். அப்போ சிறிய வயதில் வந்து நம்ம குர்ஆனை வந்து இந்த மாதிரி மார்க்க அடிப்படையான விஷயங்களை வந்து பாடமாக்க என்ன செய்யணும் கொடுக்கணும். ஒரு காலத்தில் அது இருந்தது, அட்லீஸ்ட் அந்த பெரிய அளவுக்கு போகலையா, அர்பவ் நவவியா அப்படி இப்படி சாதாரண விஷயங்கள் இருக்குது, ஹதீதுகளை வரலாறுகளில் ஃபிக்ருகளில் இதெல்லாம் அந்த குழந்தை ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள பெற்றோர்கள் அதில் சந்தோஷப்படணும். எதில், என்ற குழந்தை வந்து 3 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிட்டான் 7 வயதில், ஏன்னா குழந்தை வந்து என்ன செஞ்சுட்டு அந்த அதாவது குர்ஆனுடைய இவ்வளோ பகுதிகள் என்ன செஞ்சுட்டு மனநம் விட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், என் பிள்ளை வந்து இந்த ஒரு ஜூஸை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், டிரான்ஸ்லேஷனாக என்ன செஞ்சிடும் சொல்லிடும். அதே போல் ஹதீஸில் 40 ஹதீஸ் குழந்தைக்கு என்ன செய்யும் பாடம், அகீதாவில் 20 பாடம், ஃபிக்ஹில் 20 பாடம், வரலாற்றில் 20 பாடம், இதில் 20 பாடமாக்கிட்டு இந்த புள்ள கேட்டால் அதெல்லாம் என்னது அதான் விலாவாரியாக சொல்லக்கூடிய நிலைமை. இப்படியான ஒரு சந்தோஷம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு வருவதோ அவங்க தான் அடுத்த ஜெனரேஷன், இந்த சமுதாயத்துடைய அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் இருப்பாங்க. இந்த என்வயர்மெண்ட்டை நீங்கள் சின்ன வயதிலேயே அந்த மனதில் அந்த குழந்தைகளோட மனதில் பதிய வச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் இஸ்லாமிய அறிவை விரும்புகிறீர்கள், சரியான பார்வையில் இருக்கிறீங்கன்றது என்னது அர்த்தமாகிடும். ஆனால் இன்றைய நிலைமையில் எப்படி என்று சொன்னால், பெற்றோர்கள் அந்த நிலையில் இல்லை, பெற்றோர்கள் அந்த நிலையில் இல்லை. மார்க்க அறிவை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்கடா, எப்படி நம்மளோட அதே போன்று இன்றைக்கு வந்து வேர்ல்ட்லி படிக்கக்கூடிய நாலேஜுக்கு ஸ்கூல் சிலபஸ் இதை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், மார்க் அறிவை எவ்வளவுக்கு உங்களால் திரும்பி பார்க்க இயலாமாக்கலுமோ அந்த லெவலில் வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்காம இருக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை ரஷ் அப்படி என்ன செய்யறாங்க, டைட்டாக வச்சுக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் அவனுக்கு என்ன செய்யலாது, படித்த பாடத்தை மீட்டுறதுக்கு என்ன ஒரு டியூஷன் ஒரு இது அது சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக அதை இறுக்கி வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தை வந்து குர்ஆனை திரும்பி பார்க்குறன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், ஹதீஸை திரும்பி பார்க்குறன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டம், மார்க்க விஷயங்களை திரும்பி பார்ப்பதுன்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான நிலைமைக்கு என்ன செய்திருக்கிறது மாறி இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் இந்த ஜெனரேஷன் வளர்ந்தால் நாளை என்ன நடக்கும் என்பது கூட அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த அறிவு சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, குழந்தைகளுக்கும் நமது எதிர்காலத்தில் வளரக்கூடியவர்களுக்கும் உலக அறிவு என்பது மிக முக்கியம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் உலக அறிவையும் இந்த பாடசாலையில் படிப்பிக்கக்கூடிய தொழிற்கல்வியும் ஒன்றாக பார்த்துறவே வேணும். இன்றைக்கு இது இந்த இதில் முடித்து டிகிரி வரைக்கும் முடிச்சிருப்பா, உலகத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. யாருக்கு? இதுல ஃபுல்லா முடிஞ்ச ஒரு துறை தேர்ச்சியை அடைஞ்சிருப்பான். ஆனா அவனுக்கு உலகத்துல போக்கும் தெரியாது, உலகத்துல என்ன படிப்பிக்கப்படுறது தெரியாது, நான் யாருன்னு தெரியாத லெவலில் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக அறிவு என்பது உலகத்தை வாசிக்கிறவனுக்கு தான் என்ன செய்யும், உலக அறிவு என்பது நிறைய கிட்டும். ஆனால் இந்த துறையில போறவன் என்ன செய்யறான்னு சொன்னால், அப்படியே படிச்சுட்டு போய் அவன் தொழில் அவனது வருமானம் அந்த லெவலோட என்ன செஞ்சு நின்றுதான். தொழில் அறிவை உண்மை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லா படிச்சு அந்த தொழிலை தன் தனக்கு சார்பாகவும் தன் சமுதாயத்துடைய சேவைக்கு சார்பாகவும் யார் யூஸ் பண்றானோ அவனுக்கு நன்மை இருக்கு, அது வேற விஷயம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இதைத்தான் நீங்க உலக அறிவுன்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் அது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்துடைய போக்கை தீர்மானிக்கின்றவர்கள், உலகத்துடைய திசையை தீர்மானிக்கின்றவர்கள், உலகத்துடைய என்னது அரசியலை தீர்மானிக்கின்றவர்களாம் பெரிய படித்தவங்கள்லாம் இல்லை. ஒரு காலத்துல வரலாற்றில் ரவுடிகள் என்று அறியப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு உலகத்துடைய விஷயங்கள் என்ன செய்யறாங்க, தீர்மானிச்சு கண்டிக்கிறாங்க. அவங்களுடைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, உலகத்துல வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இது போன்ற யூனிவர்சிட்டிகள்லாம் ஒரு சாதாரண அறிவே இல்லாத பணக்காரர்களா நடத்தப்படக்கூடிய யூனிவர்சிட்டிகள், புரிஞ்சுக்கங்க. ஆனா வேர்ல்ட்ல எத்தனை இடத்து ரேங்க்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க்ல இருக்குது. வேர்ல்ட் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுல நம்மளோட குழந்தை சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுற எத்தனையோ பெற்றோர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு 10 எடுங்க, இந்த 10 இதுல இந்த 10 பணையீடு, அதாவது பண முதலீடு செய்து இதுல படிப்பிக்க கூடியவர்களுடைய அந்த 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 அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய மெயின் ஆக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அறிவுக்கு சம்பந்தமே இல்லை, சயின்ஸுக்கு சம்பந்தம் இல்லை, இது சம்பந்தம் இல்லை. ஆனா அவங்கள யாரு, பெரும் புள்ளிகள். ஒரு காலத்துல மங்கொல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டு இன்றைக்கு என்னது அமெரிக்காவுடைய எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அதை செஞ்சுக்கிட்டிருக்கிறாங்க. அப்ப அவனுக்கு தெரியும் எந்த துறையை கஷ்டமாக்கினா நாம சம்பாதிக்கலாம். வைத்திய துறைக்கு 50 லட்சம் அட்வான்ஸ் வைக்கணும், அப்பதான் இந்த துறை என்ன செய்யலாம், நான் கஷ்டமாக்கலாம் நான் சம்பாதிக்கலாம்னு அவனுக்கு தெரியும். அதை கேட்ட மாதிரி என்ன செய்வான், வைத்தியத்துறை இலேசாக்குறது ஒரு கவர்மெண்ட் கையில் உள்ள விஷயம், நினைச்சா கவர்மெண்ட் என்ன செஞ்சிடலாம், அதை லேசா கொண்டு வந்துடலாம். ஏன் இலங்கையில படிக்கலாம் போனவன் ரஷ்யால படிச்சுட்டு வரான், அவன் இலங்கையில டாக்டரேட் முடிக்கலாம், அவன் எங்க போய் படிச்சுட்டு வரான், ரஷ்யால போய் படிச்சுட்டு வரான். உடனே இவன் ஒரு விஷயம் வச்சுக்கிறான், இங்க கோர்ஸ் முடிஞ்சு அந்த சர்டிபிகேட் முடிச்சாதான் உனக்கு டாக்டர் என்ற பதவி என்ன செய்யும் கிடைக்கும், அவன் இருந்த சிலபஸை பாஸ் ஆகிறதுக்கு இவன் ஒரு எக்ஸாம் என்ன செய்யணும் வைக்கணும். இப்படி இதை புரிஞ்சுக்கங்க. நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா, உலகியல் ரீதியான அறிவெல்லாம் நீங்க நினைக்க வேணா, இதெல்லாம் வெற்றிக்குரிய பாதையை நினைச்சிட வேணா, இதெல்லாம் உலகத்துல மெயின் இடத்திலிருந்து நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய பொருளாதார பாதை. அவர்கள் உங்கள் மூலம் சம்பாதிக்கிறார்கள், இவர்கள் மூலம் இவர்கள் மக்கள்கிட்ட சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவுதான். அதாவது அந்த துறையை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இன்றைக்குள்ள தொழிலுக்கு அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை கொடுக்கணும். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமான எல்லா விதமான பின்னணி அறிவை என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இது நீ வெளி ஒரு காலத்துல எதிர்காலத்துல உன் சொந்த கால நிற்பதற்கான ஒரு சம்பாத்தியம், அதை திருப்பி திருப்பி பதிய வைக்கணும். அப்படி பதிய வைக்கிறோம் இல்ல, புள்ள வாப்பட கடன் எல்லாம் நீ தான் அடைக்கணும். அப்படி என்னது படிப்பிக்கிறோம் தெரியுமா, கடன் அடைக்கிறது பொருளாதார நோக்கம் தான் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிடறோம், அப்படியே கொடுத்து கொடுத்து படிப்பிக்கின்ற ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுல கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம கவனம் எடுக்க வேண்டிய இந்த பகுதி மாறணும் அன்புள்ள சகோதரர்களை, இது ஒரு அம்சம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மார்க்க அறிவு விஷயத்துல நாம் ஒரு பகுதி பார்வை மாறணும் என்ற பகுதி உண்டு. இரண்டாவது, மார்க்க அறிவு படித்தவர்களும் கூட நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியிருந்து கொண்டிருக்கிறது. மார்க்க அறிவில் உள்ளவர்களும் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவை வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. மார்க் அறிவை பத்தி சொல்லக்கூடாது, எப்படி சொல்றாங்கன்னா, ஆலிமும் பில்லா, அல்லாவை பற்றி அறிந்தவர். அதே நேரத்தில் வலைச ஆலிமும் பி அம்ரில்லா, அல்லாவுடைய கட்டளைகள் பற்றி அறியாதவர். அல்லாவை பற்றி அறிந்தவர், அல்லாவுடைய கட்டளைகள் பற்றி அறியாதவர். இன்னொரு வகையினர் ஆலிமும் பி அம்ரில்லா, வலைச ஆலிமும் பில்லா, அல்லாவுடைய கட்டளைகள் எல்லாம் அறிந்தவர், அல்லாவை பற்றி அறியாதவர். இன்னொரு வகையினர் ஆலிமும் பில்லாஹ் வ ஆலிமும் பி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அறிந்தவர், அல்லாஹ்வை பற்றியும் அறிந்தவர். அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறார். அது என்ன தெரியுமா, நீங்க பார்க்கலாம் மார்க் அறிவு இருக்காது, மார்க் சட்டங்களை பத்தி நுழைஞ்சு இருக்காது, ஆனா அவன் வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருக்கு. 5 தொழுவுறது, டைமுக்கு போறது, மார்க்க விஷயத்துல பேணுதல், ஹலால் ஹராம்ல பேணுதல், இபாதத்துல பேணுதல், அல்லாவை பத்தி பேசினாலே கண்ணீர் வடிக்கிறது, இறை பொறுமையாக வாழ்றது, கஷ்டங்களுக்கு மத்தியிலும் எனது ஒரு பொறுமை, ஒரு சிறந்த வாழ்க்கை பார்க்கின்ற பொழுதே மத்தவன் வந்து எனது அச்சப்படுகின்ற அமைப்பில் அவன் லைஃப் இருக்கும். ஆனா அவனுக்கு என்ன தெரியாது, மார்க்க அறிவு தெரியாது, அக்கீதா பற்றி பெரிய நுழைஞ்சு தெரியாது, பெரிய பெரிய இஸ்லாமிய விவரங்கள் தெரியாது. ஆனா அவன்கிட்ட வந்து ஒரு தக்குவா என்ன செய்யும், வெளிப்படும். இவர் யாரு, ஆலி மும்பில்லா, அல்லாவை பத்தி நல்லா அறிஞ்சவர். அதான் அவன் வாழ்க்கை என்ன செய்யுது, சிறந்த முறையில கொண்டு போகுது. அல்லாவை பத்தி மிகவும் அறிஞ்சவராயிருக்கிறனால அவனோட வாழ்க்கை என்ன செய்ய, சிறந்த முறையில போகுது மார்க்கப்பற்றோடு. அது பயன் முடிஞ்சவரை கொடுங்க, சரியா, பயனை முடிஞ்சவரை கொடுங்க, சரியா, மார்க்கப்பற்று மார்க்க பக்தி இதோட என்ன செய்யுது போகுது. நாங்கள் நிறைய பேர் அப்படி லைஃப்ல என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பெரிய மார்க்கத்தில் 10-20 வருஷமெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கழிச்சிக்க மாட்டாரு. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண ஒரு விவசாயியா இருப்பார், ஒரு கிராமப்புறவாசியா இருப்பார். ஆனால் அவர்கிட்ட என்ன செய்யும், அந்த அல்லாவை பற்றி அந்த செய்திகள் அப்படி அவருடைய மார்க்க ஞானம் இருந்து கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாவை பற்றி அறிவிக்கதே அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாவுடைய சுனன்கள் இந்த உலகத்துக்கு ஒரே முறையை தான் அல்லா வச்சுக்கிறான். எந்த காலத்திலே 100 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் என்ன செய்ய ஒரே மெத்தட்லாம் சுத்தும், ஒவ்வொரு 100 வருடத்திற்குள்ளும் ஒரே மெத்தட்ல இந்த உலகம் சுத்தும். அல்லாஹ் சொல்றான், வத்தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ், அந்த நாட்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் சுழல விடுகிறோம்ன்றான். ஒரே செட்டான நாள் தான் அநியாயக்காரர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு புரட்சி வரும், அவர்கள் கீழே போகும், கீழுள்ள மக்கள் ஆட்சிக்கு வருவாங்க, நல்லாட்சி வரும், 50 வருஷம் நல்லா போகும், மறுபடியும் என்ன செய்யும், இதே தான் உலகத்தில் என்ன செய்யும், வத்தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் சொல்றான், இந்த அறிவு யாருக்கு வரும் தெரியுமா, இந்த உலகத்து அல்லாவை பற்றி அந்த பக்தி இறையச்சம் உள்ளவனுக்கு அந்த அறிவு என்ன செய்யும், இருந்து கொண்டு இதுக்கப்புறம் இதுதான் அவனுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிடும். அவன் வந்து அதுல சரியான தைரியமா இருப்பான், உயிரே போனாலும் என்ன செய்வான், அதுல சரியான தைரியமா இருப்பான். அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க, முஆத் இப்னு ஜபல் மார்க்கு நுழைச்சில பெரியவராக இருப்பாரா, சாதாரண ஒரு விவசாயி நுழைச்சில பெரியவராக இருப்பாரா, முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு. ஆனா அங்க ஒரு நடந்த சம்பவத்தை பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், முஆத் இப்னு ஜபல் என்ன செய்வாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தொழுதுட்டு வந்து அவங்களோட கிராமத்துக்கு போய் என்ன செய்வார், தொழுவிப்பார். அப்படி தொழுவிக்கிற நேரத்தில் ஒரு கிராமப்புறவாசி என்ன செஞ்சாருன்னா, ஒதுங்கி போய் தனியை தொழுவிட்டார், ஜமாத் நடக்குது, ஒதுங்கி போய் தனியை தொழுதுட்டார். இது முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்லப்படுது. உடனே முஆத் இப்னு ஜபல் என்ன சொன்னாரு, முனாஃபிக், அவர் யாரு, முனாஃபிக், ஒரு நயவஞ்சகர் அப்படின்னு சொன்னார். காரணம், ஜமாத்தை விட்டு பிந்திரவராக யார் இருந்தாங்க, அவர்கள் தான் இருந்தார்கள், ஜமாத்தை விட்டு பிந்துகின்றவர்களாக அவர்கள் தான் இருந்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அந்த செய்தி வருது, அவர் அழைக்கப்படுறாரு விசாரணைக்கு, நீங்க இவரே முனாஃபிக்குன்னு சொன்னீங்களா, சொன்னேன், என்ன ஜமாத் அவர் செஞ்சார், இடையில உடைச்சிட்டு போய் அவர் தொழுதாரு, அவர் அழைக்கப்படுறாரு, அவர் சொன்ன அறிவு விஷயத்தை பாருங்க, நீங்க அப்படி செஞ்சீங்களா, சொன்னேன், அல்லாவின் தூதரே, லா அரிஃபு தந்தனத்த கவலா தந்தனத்த முஆத், நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்கிறான்னு எனக்கு தெரியாது. பாருங்க அந்த விவசாயி பேசுறத, ரசூலுல்லாஹி முன்கால, லா அரிஃபு தந்தனத்த கவலா தந்தனத்த முஆத், நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்க, ரசூல்லாங்க என்ன முணுமுணுக்கிறார் இது எனக்கு தெரியாது. நான் தொழுகையில் என்ன செய்யறேன்டா, சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு அவருடைய அந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் உங்கள்கிட்ட தொழுகிறாரு, தொழுட்டு திருப்பி என்ன செய்யறாரு, இங்க வராரு, இங்க வந்து பெரிய சூரத்துல் பாக்குறாதெல்லாம் ஓதுறாரு. நான் ஒரு விவசாயி, நான் விவசாயம் செஞ்சு போட்டு கஷ்டத்துல டயர்டோடு இங்க வந்து என்ன செய்யறேன், நான் தொழுகிறேன். இவர் பக்ரா எல்லாம் ஓதுறாரு, அப்ப எனக்கு அந்த அளவுக்கு என்ன செய்யலாது, நிக்கலாது, அதனாலதான் நான் போனேன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஆரம்பம் பார்த்து சொல்றாங்க, வஹவுலஹா நுதந்தின், நீங்க எதை சுத்தி முணுமுணுக்கிறீங்களோ அதை சுத்தி தான் நாங்களும் என்ன செய்யறோம், முணுமுணுக்கிறோம்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலாங்க தானே கேட்கறாங்க தொழுகையில, சொல்லுன்னு இவர் எதுக்கும் சொல்லல, ரெண்டு பேருக்கு எதிர்த்து ஒரு பதில் சொன்னார். அந்த மனிதர் அவர் என்ன முனாஃபிக்ன்றாரு, ஒரு ஜிஹாது வந்தா தெரிந்து கொள்வீர்கள் போயிட்டான். நான் கேட்கிறேன், மார்க் அறிவு அவருக்கு பெரிய அளவில் இல்லை, பெரிய சட்டத்தை பற்றியெல்லாம் அறிவில்லை, ஆனால் அவருக்கு அல்லாவை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தது. அதனால அவர் அந்த வசனம் சொன்னார், என்னது, நான் யார் என்பதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு ஜிஹாது போதும் என்று போயிட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு ஜிஹாது நடக்க முஸ்லீம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறான் செய்தி இருந்தது. குறிப்பிட்ட நாட்கள், ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஜிஹாது ஒரு பெரிய யுத்தம் ஒன்று என்ன செய்கிறது நடக்கிறது. அந்த யுத்தத்திலிருந்து நிறைய கொல்லப்பட்ட சுஹதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த நபர் கொல்லப்பட்டிருக்கிறார், இந்த விவசாயியும் அதில் கொல்லப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை அழைத்து கேட்டார்கள், மா ஃபஅல சாஹிபுக், உங்களுடைய தோழருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. முஆத் இப்னு ஜபல் சொன்னார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பாவமன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்கள், முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அதை மனம் வருந்தி சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். நான் கேட்குற ஒரு சாதாரண அந்த விவசாயிக்கு முஆத் இப்னு ஜபலோட நான் விட்டு ஒதுங்குறது எனக்கு பிழை இல்லைன்னு எப்படி பட்டுச்சு, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அவர் தைரியமா பேசுறது என்ன பட்டுச்சு, அவருடைய உள்ளம் ஈமானால என்ன செஞ்சது, நிரம்பி இருந்து, நான் வந்து மார்க்கத்தை புறக்கணிக்கல, என் உள்ளத்துல மார்க்கம் தான் ஃபெஸ்டா இருக்குது, என் உள்ளத்துல மார்க்கம் தான் ஃபெஸ்டா இருக்குது, என்னால கஷ்டம் தாங்கலாது, அல்லாஹ்வுத்தால எனக்கு தாங்காத ஒன்று செய்ய மாட்டான் ஆலிமும் பில்லா, இறைவனை பற்றிய அந்த அறிவு அவர்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது, ஒதுங்கினார். அவருக்கு சட்டம் தெரிஞ்சிக்கல, ஒதுங்கினாரு. சட்டப்படி அவர் முனாஃபிக் விளங்கிட்டான். அவர் என்ன அப்போ ஜமாத்தை விட்டு திடீர்னு அடைச்சுவா, முஆத் இப்னு ஜபல் அதை சொன்னார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் முஆத் இப்னு ஜபல்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு, அஃபத்தானு நான் தெய்யா முஆத், முஆத் நீங்கள் ஃபித்னாக்காரரான்னு கேட்டான். நீங்கள் என்ன ஃபித்னாக்காரரான், ஏன்னா மக்களை வந்து பள்ளி விட்டு தூரமாக பார்க்குறீங்களான்னு மாதிரி கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு சொல்றது ஆலிமும் பில்லா, இவர் என்னது, இறைவனை பற்றி அறிஞ்சவர். இன்னொன்று உங்களுக்கு சொல்றதா, இந்த ஜுரைஜ், ஜுரைஜ் சம்பவம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ஜுரைஜ் வந்து என்ன, ஒரு மார்க்க பக்தியோட தனியே இருந்து தொழுதுட்டு வரா. நான் அவருக்கு மார்க்க சட்டம் என்ன செஞ்சிக்கல தெரிஞ்சிக்கல. தாய் கூப்பிடுறா பலமுறை, பலமுறை கூப்பிட்டு தாய்க்கு பதில் சொல்றதா அல்லாவுக்கு பதில் சொல்றதான்னு செஞ்சிட்டாரு. வணங்கி கொண்டே இருந்தார். வணங்கி கொண்டே இருந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த தாய் பலமுறை கூப்பிட்டும் போவான அளவு என்ன செஞ்சா, நீ மூமி சாத்துக்கிட்ட முகத்துல தான் முழிப்பாய், விபச்சாரிகிட்ட முகத்துல தான் முழிப்பாய்ட்டு அந்த தாய் என்ன செஞ்சிட்டா, சபிச்சுட்டு போயிட்டான். கடைசியில் நடக்குது, விபச்சாரியிட முகத்துல முழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வருது. அதே நேரத்தில் அல்லாஹ் அவரை காப்பாத்திட்டான். குழந்தைய பேச வச்சு இவர் விபச்சாரத்துக்கு உரிய சொந்தமானவர் அல்ல அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் காப்பாத்திட்டான். ஆனால் சொல்லிட்டு ரசூல் அங்க சொன்னாங்க, லவ்கான ஜுரைஜுன் அஃபா லஜாபத் தாவதவுமி, ஜுரைஜுக்கு மார்க்க அறிவிருந்தால் தாய் கூப்பிட்ட உடனே போயிருப்பான்னு சொன்னாங்க. ஜுரைஜுக்கு மார்க்க அறிவிருந்தா தாய் கூப்பிட்ட உடனே போயிருப்பார்கள். அவருக்கு மார்க்க அறிவிருக்கல, அல்லாஹ்வுடைய அறிவு மட்டும் இருந்துச்சு. என்னது, ஆலிமும் பில்லா, எப்படி நம்ம வணங்கணும் அல்லாஹ்வுடைய, எப்படி இதுதான் இருந்தது. இப்ப என்ன சொல்லவாரு என்று சொன்னால், ஆலிமும் பில்லா அப்படி என்று சொல்றது வந்து இறைவனை பற்றி ஒரு பக்தி, இறைவனை பற்றிய ஒரு அறிவு, இறைவனை பற்றி அந்த நாலேஜ் அவரை என்ன செய்யும், கொண்டு போறும். இன்றைக்கு கவலை என்ன தெரியுமா, இமாம் இப்னு தைமியா மூணு வகையை சொன்னாரு, நாலா வகை நான் சொல்றேன் கேளுங்க. ரெண்டு இல்லாதவங்க தான் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் ஆலிமும் பி அம்ரு இல்லா, மார்க்க அறிவும் இல்லை, அல்லாவை பற்றிய அறிவும் இல்லை, சும்மா நானும் மார்க்கத்துல ஒரு மெம்பர் என்ன செய்யறது, காட்டிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது தான் பெரிய ஒரு கவலை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கீங்கன்னு சொன்னால், இது ஒரு குரூப். ஆலிமும் பி அம்ரு இல்லாண்டா என்ன, சிலர் இருப்பாங்க இது ஹலால் இது ஹராம் இது வாஜிப் இது சுன்னா, அஞ்சு நேரம் தொழுவாங்க, அஞ்சு நேரம் தொழுவார்கள், மார்க்க பக்தி எல்லாம் மார்க்க பற்றலாம் இருக்கு. சின்ன விஷயத்த தோன்றுவாங்க, சின்ன விஷயத்துல வட்டியில போய் விழுந்துருவாங்க, சின்ன ஒரு பிரச்சனையில என்ன செஞ்சிருவாங்க, மார்க்க தொட்டு ஓடிடுவாங்க, சின்ன விஷயத்துல அல்லாஹ் ஏசிடுவாங்க, சின்ன விஷயத்துல இந்த மார்க்கம் அதுவும் அப்படி என்ன செஞ்சிருவா போயிடுவாங்க. யாரு, மார்க்க சட்டம் எல்லாம் தெரியும், நுழைஜ் எல்லாம் தெரியும், இது ஹராம் இது ஹலால் இது வாஜிப் இது சுன்னா இது அகீதா இது ஃபிக்ஹ் எல்லாம் தெரியும். ஆனா பிரச்சனை என்ன, ஒரு சின்ன விஷயம் வந்தாலே போது ஓடிடுவாங்க. லைஸ் ஆலிமம் பில்லா, அல்லாஹ்வை பற்றியவர்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தால ஒரு சோதனை உனக்கு ஏற்படுத்தினால் உள்ள ஹைரை பத்தி தெரியாது, அதனால ஏற்படுகின்ற பெரிய எதிர்காலத்தை பத்தி தெரியாது, அதனால ஏற்படுகின்ற நல்ல விளைவுகளை பத்தி என்ன செய்யாது தெரியாது. ஆனா என்ன சாதாரண விஷயத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, துவண்டு ஓடிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறாரு, என்ன துவா, கிணத்துல இருந்து என்ன துவா கேட்டிருப்பாரு, என்ன குடும்பத்தோடனே சேர்த்துருன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சா, இன்னும் தூரமாக்கினா, சொந்த ஊர்ல இருந்தாலும் என்ன செஞ்சிருவான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிரியால இருந்து கிணத்துல இருந்தா துவா கேட்டாரு, என்ன குடும்பத்தோட சேர்க்கணும்னு சொல்லி. ஆனா அவர் சிரியா விட்டு எங்க கடத்தப்பட்டாரு, ஈஜிப்டு கடத்தப்பட்டாரு, சேர்க்கிற துவா கபூல் செஞ்சானா தூரமாக்கின மாதிரி இருக்குதா, தூரமாக்கின மாதிரி இருக்குது. சரி, அங்கிருந்து குடும்பத்தோட சேரணும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா, சரிப்பா, கொஞ்ச நேரம் சந்தர்ப்பம் இல்லாம எங்க போயிட்டாரு, ஜெயிலுக்குள்ள போயிட்டார். நான் கேட்கிறேன், இவருடைய பிரார்த்தனைக்கும் ரிசல்ட்டுகளுக்கு என்னது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜசா நீங்க காண மாட்டேங்குது, பதறல. அவர்கள்ட்ட ரெண்டு இருந்தது, ஆலிமும் அம்ரில்லா ஆலிமும் பில்லா, அல்லாஹ்வை பற்றி அறிவும் இருந்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பற்றி அறிவும் இருந்தது. ரசூலுல்லாஹ் துஆ கேக்குறாங்க, யாருக்கு எதிராக, அபூ ஜஹல் உத்பா ஷைபா எதிராக, இவங்களை எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க யா அல்லாஹ், அவர்களை நீயே பார்த்துக்கன்னு துஆ கேட்டாங்க. துஆ கேட்ட அடுத்து என்ன நடக்கணும், அபூ ஜஹல் அபூ லஹபு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல அழியணும். இதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க, எங்கே, மதீனாவுக்கு. கேட்ட துஆல இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் இன்னும் அவமானப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, பதறல. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு அந்த மார்க்க அறிவிருக்கிறவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இறைவனை பற்றிய அறிவு நிறைய இருக்கணும், பதட்டம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் சட்டத்துல என்ன சரியா இருப்பாங்க, சாதாரண விஷயம் நீங்க பாருங்க, மார்க் அறிவு படிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க, சட்டம் ஹராம் ஹலால்லாம் தெரியும், உலமாக்கள் பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா எங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருப்பார் சபையில, அதெல்லாம் சரி வரான்னு தூக்கி வீசி போட்டு என்ன செஞ்சிருவாரு, ஏதோ ஒரு பிசினஸ் போய் நம்ம இதுல இதுல குந்திட்டு தான் நம்மளே என்ன செஞ்சிருவாங்க, இதாக்கிடுவாங்க, பெரிய தத்துவம் பேசிக்க ஓடிப்பாங்க. நீங்க பாக்கலாம் என்ன காரணமா இருக்கிறாங்க, மார்க்க சூரத்தும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை, மார்க்கத்தை பேண்டதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எதன் காரணமா அது வருது, இதன் காரணமாகத்தான். என்ன, இறைவனை பற்றிய அறிவின்மை, சட்ட ரீதியா எல்லா விஷயம் என்னது தெரியும், ஹலால் ஹராம் வாஜிபு சுன்னத் எல்லாம் என்னது தெரியும். இது ரெண்டும் சேர்றவங்க தான் உண்மையான அறிஞர்கள், ஆலிமும் பில்லா ஆலிமும் அம்ரில்லா. பாருங்க இப்னு தைமியாவோட ஒரு அழகான ஒரு கவிதை, சிறைச்சாலையிலேருந்து என்ன செய்யறார், எழுதுறார், தகாய்க்கு தஃப்ஸீர்னவர் நூல்ல ஒரு முன்னுரே அது வரும். எப்படி, மா யஸ்னவு அதாஇபி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபி சத்ரி ஐனமா ருஹ்து ஃபஹிய மாயி ஃஇன் கதலூனி ஃபக்த்லி ஷஹாதா வஇன் அக்ரஜூனி ஃபஹுரூஜி சியாஹா வஇன் சஜனூனி ஃபஸுஜ்னி ஹல்வா. அழகான ஒரு வார்த்தை, என்ன சொல்றார் தெரியுமா, மா யஸ்னவு அதாஇபி, என்னை எனது எதிரிகள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு என்னை என்ன செய்யலாம், அவர்கள் எனது சொர்க்கம் எனது பசுமை எல்லாம் எனது உள்ளத்திலே இருக்கிறது, என்னை சிறையில் அடைத்தால் நான் எனது இறைவனோடு தனிமைப்படுகிறேன், என்னை வெளியேற்றினால் இறைவனின் பாதையில் நான் புறப்படுகிறேன், என்னை கொன்றால் நான் இறைவனின் பாதையில் ஷஹீதாகிறேன், என்னை அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்கிறார். இது வந்து யார பார்வையில் ஏற்படுறது, அல்லாஹ்வுடைய சட்ட அறிவும் இருந்து அல்லாஹ்வை பற்றிய அறிவும் இருக்கிறது. இதுதான் எங்களோட வாழ்க்கையோட அச்சாணி, இதுதான் எங்களோட வாழ்க்கையோட நம்பிக்கை என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மனிதர்கள் சந்தோஷமான நேரத்திலும் மகிழ்ச்சியான நேரத்திலும் வெற்றியான நேரத்திலும் இந்த மாதிரி நேரங்களில் வச்சு உங்களால முடிவெடுக்க வேணாம். எப்ப நீங்க முடிவெடுக்கணும் தெரியுமா? கவலையான நேரம், சோதனையான நேரம், மனசு சங்கட அங்கலாய்க்கின்ற நேரம், இந்த நேரங்களில் உங்களோட மனசு எடுக்கிற முடிவுகளெல்லாம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையிலே வந்திருக்கேன், இனி இது வேணாம், இனி அது வேணாம் மட்டும் ஆயிரம் விஷயம் முடிவெடுத்திருப்போம். பிளங்கிட்டா குடும்ப வாழ்க்கையில முடிவெடுத்திருப்போம். எத்தனையோ பேர் தலாக்கடை நுணுக்கி போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க, தலாக்குடைய தொங்களுக்கு போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களோட மனதை வழி நடத்தக்கூடிய சரியான அறிவு இருக்கல, உங்களோட மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சரியான மார்க்க நுழைஞ்சிருக்கல. அப்ப இந்த மார்க்க அறிவு, இறைவனை பற்றிய அறிவும் இறைவனுடைய கட்டளைகள் பற்றிய அறிவும் யாரில் ஒன்று சேருதோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துடைய தொகுப்பால தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். அந்த அறிவு நிறைய இருக்கணும். அல்லாவை பற்றி யோசிக்கக்கூடிய அறிவு பாருங்க. இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா, நம்மளுக்கு தெரியும், அவர் ஒரு வீதியில் நின்றுகிறாரு, ஒரு சகோதரோட நின்று. இப்படி படிப்பினை பெறக்கூடிய நபர்களை நீங்க பாருங்க. ஒரு ஜனாசா போகுது, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹு தாலா உயிர் கொடுத்தால் சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சுன்னு சொன்னா இவர் வந்து தௌபா செஞ்சு திருந்தி வாழுவாரா, நல்ல முறையில் வாழுவாரா அப்படின்னா அவர் சொல்றாரு. அந்த உணர்வுல இருக்கிற சொல்றாரு, நிச்சயமா அல்லாஹு தாலா அவருக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா, மௌத்த கண்டுட்டு வந்தவர், நிச்சயமா அவர் சந்தோஷமா வாழுவார். சரி, அவருக்கு அந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுப்பானான்னு கேட்டார். அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான். அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காட்டியும் உங்களுக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி, உங்களுக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, இறைவனை பயந்து வாழுங்கள் என்றார். இப்படி ஒரு உபதேசத்தை ஒரு அவர் பயன் செய்யலுமா? செய்யல. சாதாரண ஒரு ஏன் அவங்களோட வாழ்க்கை வாழ்த்தையால் இப்படி வார்த்தைகள் வெளிப்பட்டு சொல்லுங்க பாபம். மார்க்கத்தை அவங்க அணுகின முறையும், மார்க்கம் அவங்களோட உள்ளத்தில் பதிஞ்ச முறையும், ஒரு நிமிட உபதேசம் எத்தனையோ பேர் என்ன செஞ்சிடும், மாற்றக்கூடிய ஒரு நிலைமை அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சோம், நாங்கள் பார்த்தோம். ஆக அங்குள்ள சகோதரர்களே, நிறைய நீங்க எங்களோட சமுதாயம் வெற்றி பெற வேண்டுமெண்டா, நமது சமுதாயம் முன்னேற வேண்டுமெண்டா, நமது சமுதாயம் கொடுங்க, சமுதாயத்தில் ஒரு அங்கத்தமாக இருக்கக்கூடிய நமது குடும்பம், நமது வாழ்க்கை முன்னேற்றகரமான பாதைக்கு போக வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துடைய நமது சந்தோஷங்களுக்கும் வெற்றிக்கும் பின்னால் மார்க்க அறிவு, சரியான மார்க்க அறிவு தேடல், சரியான மார்க்க எண்ணங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எதிராகவும் ஒவ்வொரு சமுதாயம் நடத்தக்கூடிய யுத்தங்களின் பின்னால் அந்த சமுதாயத்துடைய பொருளாதாரத்தை களவெடுக்கிறது, அந்த சமுதாயத்துடைய வளங்களை வந்து என்னது திருடுறது, அந்த சமுதாயத்தில் தனது காலனித்துவத்தை வச்சு ஆட்சி செய்யறது, இதுதான் இருந்தது. அப்படிப்பட்ட யுத்தங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக மேற்கத்திய உலகம் நடத்திய யுத்தம் இருக்கிறது, ஐரோப்பிய உலகம், உங்களுக்கு தெரியும் அது, எல்லா நாடுகளும் கையில் வந்துச்சு. இந்த யுத்தங்களுக்கு பின்னணியில் வெறுமனே இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்கிறது மட்டும் இருக்கலை, அவர்களுடைய பார்வை ஒன்று இருந்த என்னன்னு சொன்னால், காட்டுப்புற அரபிகளாக இருந்தவர்கள் உலகத்துடைய முக்கால்வாசியை கைக்கு எப்படி எடுத்தாங்க, இது அவர்களை பெரிய ஆச்சரியக்குறியோடு வைத்த பகுதி. ஏன்னா அரபு உலகம் அவங்களுக்கு புதிதல்ல, ரோமர்கள் என்று சொல்கிற ஐரோப்பியர்கள் எது வரைக்கும் வந்திருந்தாங்க, சிரியா வரைக்கும் வந்திருந்தாங்க, ஈஜிப்ட் வரைக்கும் வந்திருந்தாங்க, பாரசீகத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள், அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு அரபுகளை தெரியும். சொல்ல போனா இலங்கையையும் இந்தியாவையும் அவர்கள் விட்டுட்டு போறது எப்ப, ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தி தான். சவுதி இதெல்லாம் எப்பயே விட்டுட்டு போயிட்டாங்க, இதுல குந்தினா நாங்க தான் அழிஞ்சு போவோம்னு சொல்லி, என்ன பாலைவனம் தானே, பெட்ரோலிக்கிற அவனுக்கு தெரியாது, பாலைவனம் தான், அதையும் விட்டுட்டு எப்பயே போயிட்டாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு தான் நஷ்டம் என்று சரியான, இந்த இடங்கள்லாம் எப்பயோ விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த அரபுகள் வந்து எழுச்சி பெறுவதற்கு பொருளாதார ரீதியா இதுக்குள்ள எதுவும் இல்லை, பெரிய ஒற்றுமை மேல குலக்கோத்திர சண்டைகள் அதிகம் என்பது தெரியும். இப்படி இருந்தவர்கள் பட்ட ஆச்சரியம் என்ன தெரியுமா, எப்படி ஆப்பிரிக்கா கைப்பற்றாங்க, ஹாலிதி பின் வலிதுடைய படைகள் அந்த வயல்களை திரும்பி பார்க்காம போகுது, பசும்பையான வயல்கள் பாலைவனத்தில் உள்ளவங்க கைப்பற்றினா அடுத்த என்ன நடக்கணும், அந்த அறுவடைகள்லாம் ஏற்றுமதி செஞ்சு எங்க இறக்கணும், சவுதிக்கு இறக்கணும், அப்படி நடக்கல, அவங்களோட பாட்டில் அவங்க அடுத்த நாடு, இதை கைப்பற்றி ஆட்சி வச்சாச்சு அடுத்த நாட்டுக்கு போகுது, எந்த பசும் வயல்களையும் ஹாலிதி பின் வலிதுடைய படைகள் எட்டி பார்க்கவே இல்லை. இது அவங்களை என்ன செஞ்சது, பெரிய ஆச்சரியப்படுத்தியது. இதனால இந்த எழுச்சிக்கு பின்னால என்ன இருக்கு நினைக்கல, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனதில் வச்சுக்கோங்க, எழுச்சிக்கு பின்னால இறைவனை பற்றி அவர்கள் கொண்ட அறிவும் மார்க்கத்தை பற்றிய அறிவும் தான் முதல் தரமாக இருந்தது என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த அறிவினூடாகத்தான் உலக எழுச்சிகள் எல்லாம் நடந்திருந்தா இன்றைக்கு ஐரோப்பியர்கள் உலகம் எல்லாம் போய் என்ன செஞ்சிருப்பாங்க, கையெடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நடக்கல. அவங்களுக்கு மார்க்க அறிவு தான் அவர்களுக்கு பின்னணியாக இருந்தது என்பது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நடந்தவர்கள் இந்த இடங்களை பிடிச்சாங்க தானே, சுபஹான் அல்லாஹ், முதலாவது பிரிண்ட் பண்ணப்பட்ட குர்ஆன் ஐரோப்பாவில் இது பிரிண்ட் பண்ணப்படுது, ஜெர்மன்ல பிரிண்ட் பண்ணப்படுது முதல் குர்ஆன்,
ரெண்டாவது பார்க்குறோமா, புகாரி முஸ்லிம் திருமிதி போன்ற மிக பெருமதியான நூல்களுடைய கையெழுத்து பிரதிகள்லாம் ஜெர்மனில் இருந்து என்ன செய்யுது, வெளியாகுது. இது எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய உலகத்தை அவங்க பிடிச்சாங்க தானே ரெண்டாம் தரமாக இஸ்லாமிய சமுதாய வீழ நேரத்தில். அப்போல்லாம் அவர்கள் செய்த மிக முக்கியமான வேலை, இஸ்லாமிய சமுதாயத்தில் எழுதப்பட்டிருந்த நூல்கள் எல்லாத்தையும் அன்றைய கையெழுத்து தானே எல்லாத்தையும் தூக்கினது. பாக்தாத்தில் இது தூக்கினது, சவுதி அரேபியாவில் தூக்கினது, சவுதி அரேபியா விட ஈஜிப்டில் இது தூக்கினது, சிரியாவில் தூக்கினது, எல்லாம் கொண்டு போய் எங்கே, பெர்லினில், அங்கே இங்கே, இன்னும் சொல்ல வத்திக்கானில் முஸ்லீம்களுடைய கையெழுத்து பிரதிகள் 2,000,000+ மேலே இருக்குது. யூரோப்பில் விளங்கிட்டா, அந்த அமெரிக்காவில் அதில் வந்து பல லட்சக்கணக்கான கையெழுத்து பிரதிகள் என்ன செய்யுது, இருந்துகிட்டு இருக்குது. எல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. இஸ்லாமிய இந்த உலகம் வந்து அப்படி ஒன்றாகின பின்னால் இங்கே உள்ள கவர்மெண்ட், சவுதி கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் எல்லாம் என்ன செய்யுது, அங்கே போய் அதை என்ன செய்யுது, ஸ்கேன் பண்ணி ஃபில்ம் பண்ணி எடுத்து இன்றைக்கு கொண்டு வருது. இன்றைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் இதனுடைய கையெழுத்து பிரதி ஜெர்மனில் இருக்குது, என்னுடைய கையெழுத்து பிரதி ஜெர்மனில் இருக்குது, என்னுடைய கையெழுத்து பிரதி வத்திக்கானில் இருக்குது. இந்த கையெழுத்து பிரதி ஒரிஜினல் அந்த ஒன்று தான் இருக்கு, எங்கே இருக்கு, ஜெர்மன். அப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, இங்கிருந்து எடுத்து போயிருக்காங்க. எடுத்து போனது மட்டுமல்ல, ஒரு லைப்ரரி தான் அட்டவணைக்கு, பெரிய நூறுக்கெல்லாம் அட்டவணை இருக்கும், பெரும்பாலான லைப்ரரிக்கு அட்டவணையும் என்ன செய்யலை, போடலை. அட்டவணை போட்டால் நேர்மையாக போடணுமே, அதனால் அட்டவணை போடலை. அப்போ என்ன, திடீர்னு ஒரு 20 நாள் விசால வாரவன், 30 நாள் விசால வாரவனுக்கு என்ன செய்யலாது, முக்கியமான புத்தகங்களை தேடிக்கல முடியாது, அவன் வந்துட்டு போயிடுவான். முடிஞ்ச அந்த அளவுக்கு தான் எடுப்பான். பெருமதியான எத்தனையோ நூல்கள் என்ன செய்யலை, இந்த வரைக்கும் அந்த நூல்கள் அட்டவணையில் என்ன கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதை நம்ம பார்க்கும். இதே நான் சொல்லுகிறேன் தெரியுமா, இஸ்லாமிய சமுதாயம் எழுந்தது அறிவால் தான், அதான் நான் சொல்ல வரேன். இஸ்லாமிய சமுதாயம் வேறுபட்டது அறிவால தான், இஸ்லாமிய சமுதாயம் முன்னேறியது அறிவால தான். இன்றைக்குள்ள உலக பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வுள்ளது இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான். அப்படி என்று சொன்னால், உங்களோட குழந்தை, நம்மளை எங்களது குழந்தையுடைய அறிவு, அந்த குழந்தை இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாக என்ன செய்யலாம், வரலாம். ஒரு 3 உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கிட்ட, அதாவது முகமது இப்னுல் காசிம் அத்தகஃபி, முகமது இப்னுல் காசிம் உஸ்மானிய ஆட்சியாளர், 2 முகமது இப்னுல் காசிம், இவங்க 2 பேருக்கும் வயசுத்தினா 20 உட்பட்ட வயசு, 17-18. ஒருவர் இந்தியாவுடைய சிந்து நதி என்ன செஞ்சாரு, வெற்றி பெற்றார். இன்றைக்கு பாகிஸ்தானுடைய மாநிலம் சிந்து என்பது பாகிஸ்தானுடைய மாநிலங்கள்ல உண்டு. சிந்து நதியை வெற்றி பெற்றவர் யாரு, 17 வயசு தான், படை தளபதி என்ன செஞ்சாரு, போனார். இரண்டாவது உஸ்மானிய ஆட்சியாளராக இருந்த, படை தளபதியாகவும் இருந்த முகமது இப்னுல் காசிம் எதை வெற்றி பெற்றாரு, இஸ்தன்பூல், ஐரோப்பாவுடைய தரைவழி பிரயாணம். ஐரோப்பா ஏற்கனவே வெற்றி பெற்று கொண்டாச்சு, எங்கேயால, கடல் வழியால, கடல் வழியால போய் ஐரோப்பா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு. ஆனால் தரை வழியாக எங்க இவருடைய பிரயாணம் தான் முதலாவது என்ன செய்து இருக்கிறது, இந்த பகுதியால அதாவது க்ராஸ் பண்ணி போனது, அது யாரு, முகமது இப்னுல் காசிம். அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துல நல்ல வீரர்களாக இருந்தாலும் சின்னத்திலே என்ன செஞ்சு விளங்கிட்டு, சவுதி அரேபியா நாட்டை நம்ம பார்க்கிறோம், மிக சிறந்த ஒரு மன்னராக கருதப்பட்டவர் யாரு, ஃபைசல் தான். அவருக்கு முந்தையும் அப்படி வரல, அவருக்கு பின் இங்கே அப்படி யாரும் வரல, ஃபைசல். 12 வயதில் வெளிநாட்டு தூதுவராக என்ன செய்தார், தெரிவு செய்யப்பட்டார். எத்தனை வயது, 12 வயது. வேர்ல்டு ஃபுல்லாக என்ன செய்கிறாரு, போறாரு, மொத்தம் எத்தனை வயது, 12 வயது. கடைசி நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தையாலே முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை முடிக்கணும்னு நினைச்சார். ஆனால் இறுதியாக சொன்னது என்னது, பேச்சுவார்த்தையால் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது, எந்த தீர்வும் வராது, பேச்சுவார்த்தைகளால் எந்த தீர்வும் வராது, இந்த இஸ்லாமிய சமுதாயம் எழும்பணும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய நாடுகள்லாம் ஒன்று சேரணும், இதற்கு பின்னணியில் வெற்றி இருக்கிறதே ஒழிய ஐரோப்பியர்கள் வச்சுக்கொண்டிருக்கிற இந்த பொது தீர்வு என்பதில் நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த தீர்வும் இல்லை என்ற ஒரு முடிவோடு என்ன செஞ்சார், மரணித்தார். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக நமது குழந்தை வர வேண்டும் என்ற கனவை நம்ம வளர்த்துக்கொள்ளணும் சகோதரர். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற மறுமையில நன்மை இருக்குது, அது சாதாரண நன்மை இல்லை. அவருக்கு பயனும் கிடைச்சி உலகத்துக்கும் ஒரு பயன் கிடைக்கக்கூடிய குழந்தையாக என்ன செய்யும், அது வரும் என்றால் உங்களோட குடும்பம் ஆன்மீக குடும்பமாக மிளிர வேண்டும், அந்த ஆன்மீகமோட குடும்பத்தை என்ன செய்ய வழங்க வேண்டும். அல்லாஹ் மற்றவர்களை விட எங்களுக்கு அதை நல்ல சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நம்ம மார்க்க சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கோம், மார்க்க சந்தர்ப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம், மிகப்பெரிய சந்தர்ப்பம். இதை இழந்துட்டு நாளைக்கு கவலைப்படுவதை போன்ற ஒரு கவலை இல்லை. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு இதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா வைப்பானா இல்லையோ தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அறிவை படித்து அறிவின் மூலம் எழுச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.